إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. ரப்பி ஜிதனி இல்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் பயன் தரக்கூடிய இல்மை தந்தருள்வானாக. அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் நமக்கு உரித்தாக்கக்கூடிய நல்ல அமல்களையும் நல்ல கொள்கைகளையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் லேசாக்குவானாக. ஆமீன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பிற சமய மக்களோடு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை என்ற இந்த தலைப்பின் கீழ் மிக முக்கியமான சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த தலைப்புக்குள் நாம் செல்வதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை முன்னுரையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் முதலாவதாக, அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள், அதிகமானவர்கள் இந்த குணத்தில் தான் இருக்கின்றார்கள். அதிகமான முஸ்லிம் நாடுகளும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த குணத்தில் தான் இருக்கின்றார்கள். அதாவது, பிற மக்களோடு விட்டு கொடுத்து ஒரு பரஸ்பர அன்பு, பரஸ்பர புரிந்துணர்வு, பரஸ்பர ஒரு பெருந்தன்மையோடு தான் முஸ்லிம்கள் மற்றவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், பிற சமய மக்களை விட பெருந்தன்மையிலும் விட்டு கொடுத்தலிலும் மக்களுக்கு கருணை காட்டி அவர்களோடு ஒரே மனித சமுதாயத்தில் நாம் இருப்பவர்கள் என்ற அடிப்படையில் தன்னுடைய உதவி ஒத்தாசைகளை பிற சமய மக்களுக்கு செய்வதிலே அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம்களுக்கு நிகராக அல்லாஹு தஆலா யாரையும் வைக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், இதை பல சந்தர்ப்பங்களில் யதார்த்தமாக நாம் பார்த்து வருகின்றோம். இங்கே நம்முடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்று என்ன? நாம் செய்யக்கூடிய அந்த செயலை மார்க்கத்தை அறிந்து செய்யும்போது, தன்னுடைய அந்த நல்ல குணத்தை அல்லாஹுவிற்காக என்று ஆக்கிக்கொண்டு, படைத்த ரப்புக்காக என்று ஆக்கிக்கொண்டு, மறுமையுடைய நன்மைக்காக என்று நாம் அமைத்துக் கொள்ளும் போது அல்ஹம்துலில்லாஹ் நாம் அந்த பெருந்தன்மைக்கும் அந்த விட்டு கொடுத்தலுக்கும் அல்லாஹ்விடத்திலே நற்கூலியை பெறுகிறோம். ஆகவே நம்முடைய இந்த நல்ல குணத்தை எப்படி இன்னும் அதிகப்படுத்துவது, அதை அல்லாஹ்விற்காக ஆக்கி நம்முடைய இந்த செயலுக்கு மறுமையினுடைய நற்கூலியை எப்படி பெறுவது, அது நம்முடைய இந்த அமர்வின் முக்கியமான நோக்கம். நாம் செய்யக்கூடிய இந்த நற்குணத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் நாம் தேடும்போது, இது ஒரு சாதாரண மனித பண்பாகவோ அல்லது அன்றாடம் நாம் செய்யக்கூடிய ஒரு வழக்கமாக இல்லாமல், அதற்கு மேலாக எப்படி தொழுகையை கொண்டு அல்லாவிடத்தில் நன்மையை நாடுகின்றோமோ, நோன்பை கொண்டு அல்லாவிடத்தில் நெருக்கத்தை நாம் தேடுகின்றோமோ, அதுபோன்று நம்முடைய அமல்களில் ஒரு அமலாக இதை எப்படி ஆக்கிக் கொள்வது, நன்மைக்குள்ள வழியாக நாம் இதை எப்படி ஆக்கிக் கொள்வது, இது நம்முடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை பற்றி ஆரம்பத்தில் நேற்றைய உரையிலும் நாம் கூறினோம். இஹ்லாஸ், அல்லாவிடத்தில் நன்மையை தேடுவது என்ற அடிப்படையில். இரண்டாவது, இந்த தலைப்புக்குள் நாம் செல்லும் போது இரண்டு விதமான மக்களை பார்க்கிறோம். இரண்டு வகையான அந்த மக்களும் இரண்டு ஓரங்களில் இருக்கிறார்கள். யார் இந்த இரண்டு ஓரங்களை விட்டு விலகி பாதையின் நடுவில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இரண்டு ஓரங்கள் என்றால் என்ன? ஒரு ஓரம் விட்டுக் கொடுத்தல், பெருந்தன்மை, சமூகத்தில் ஒருவர் ஒருவரோடு கலந்து வாழுதல் என்பதற்கு தவறான அர்த்தம் கொடுத்து அவருடைய மார்க்க சடங்குகள், சம்பிரதாயங்கள், அவர்களுடைய மார்க்க அடையாளங்கள், அவர்களுடைய மார்க்க மத வழிபாடுகளில் அதிலும் விட்டுக் கொடுத்தல், அதாவது தன்னை அதில் ஈடுபடுத்திக் கொள்ளுதல், அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுதல். அதற்கு என்ன சொல்கிறார்கள்? நாம் ஒரு சமுதாயத்திலே இருக்கிறோம், நாம் அவர்களை விட்டு தனித்திருந்தால், அவர்களுடைய பண்டிகைகளிலே அவர்களுக்கு நாம் வாழ்த்து சொல்லவில்லை என்றால், அவர்களுடைய திருவிழாக்களிலே கலந்து கொண்டு நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்யவில்லை என்றால், அவர்களுடைய பண்டிகைகளிலே அவர்களுக்கு தேவையான அந்த சடங்குகளுக்கு நாம் உதவவில்லை என்றால், நம்மை அவர்கள் எப்படி எண்ணுவார்கள்? நம்மை ஒரு பிற்போக்குவாதியாக எண்ண மாட்டார்களா? பழமைவாதியாக எண்ண மாட்டார்களா? அடிப்படைவாதிகளாக எண்ண மாட்டார்களா என்று அவர்களுடைய மத அடையாளங்களிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றார்கள். பெருந்தன்மைக்கு அவர்கள் விளக்கம் கொடுத்து 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 கொடுத்து, அல்லது பெருந்தன்மை என்ற அந்த எல்லையை அவர்கள் விசாலப்படுத்தி விசாலப்படுத்தி, கடைசியில் இஸ்லாமுடைய தனித்தன்மையை, இஸ்லாமிய மார்க்கத்தின் அந்த தனித்துவத்தை அவர்கள் சமரசம் செய்து கொள்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது மிகப்பெரிய ஒரு வழிகேடு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுக் கொடுத்தல், பெருந்தன்மை, அனுசரித்தல் என்ற அடிப்படையை நமக்கு போதித்தார்களோ அன்பு சகோதரர்களே, அங்கே இஸ்லாமிய மார்க்கத்தில் சமரசம் செய்து கொள்வதற்கோ, பிற மதத்தோடு அவர்களின் அடையாளங்களில் சங்கமித்து விடுவதற்கோ நமக்கு அனுமதி அளிக்கவில்லை. சூரா ஆல் இம்ரானுடைய 85வது வசனம் மிக தெளிவாக அல்லாஹ் கூறிவிடுகிறார், وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ. இஸ்லாமை தவிர வேறு எதை ஒருவன் மார்க்கமாக தேடினாலும் சரி, அது அவரிடம் இருந்து அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. 3வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனம், இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது ஒன்றுதான், ஒரு தீன் தான், இரண்டு தீன் அல்ல. அவர்களுடைய தீனும் சரியாக இருக்கும் என்று எண்ணுவதற்கு பெயரல்ல பெருந்தன்மை. அவர்களும் உண்மையான அல்லாஹுவைத்தான் வணங்குகிறார்கள், அவர்களுடைய மதமும் மார்க்கமும் கொள்கையும் சரிதான் என்று எண்ணுவதற்கு பெயரல்ல விட்டுக் கொடுத்தல், பரஸ்பர புரிந்துணர்வு என்பது. இதில் ஒரு முஸ்லிம் முதலில் தெளிவாக இருக்க வேண்டும், இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது ஒன்றுதான், இஸ்லாம் தான். இரண்டாவது ஒரு கொள்கை, இரண்டாவது ஒரு கோட்பாடு, இரண்டாவது ஒரு சமயத்திற்கு அல்லாஹ்விடத்தில் எவ்விதமான அங்கீகாரமும் இல்லை. இரண்டாவது வழிகேடு என்ன? பிற மக்களிலிருந்து கொள்கையால், சிந்தனையால், கோட்பாடுகளால், மத சடங்குகளால், உல ரீதியான நேசத்தால் அவர்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்களை வெறுக்க வேண்டும், அவர்களை புறக்கணிக்க வேண்டும், அவர்களை ஒதுக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறார்களே, அது தவறு. இந்த இரண்டும் தவறு, இரண்டும் இரண்டு ஓரங்கள். நேர்வழி எது? நாம் நம்முடைய மார்க்கத்தில் கொள்கையில் உறுதியாக இருப்பதோடு மனிதாபிமான விஷயங்களில், அன்றாட சமூக வாழ்க்கையில் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒத்துழைப்புகள், அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய உரிமைகள், நம்முடைய உரிமைகளை அவர்களுக்காக விட்டுக் கொடுத்தல், நம்முடைய ஹக்குகளில் அவர்கள் ஏதாவது நமக்கு இடையூறு செய்யும் போது அவர்களை மன்னித்தல். சகோதரர்களே, இதைத்தான் நமது மார்க்கம் பெருந்தன்மை, தசாமுஹ், விட்டுக் கொடுத்தல், பரஸ்பர புரிந்துணர்வு என்பதாக அங்கீகரிக்கிறது. இந்த ஒரு முன்னுரையை நீங்கள் தெரிந்து கொண்டு, இரண்டாவது விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நம்மை அவன் நாடி இருந்தால் ஒரே கொள்கை உடையவர்களாக அவன் ஆக்கியிருக்கலாம். அல்லாஹு தஆலா அவன் நாடி இருந்தால் ஒரே கொள்கை உடையவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலா அப்படி ஆக்கவில்லை. அதாவது வலுக்கட்டாயமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லோரையும் திணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பவில்லை. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழைப்பு பணியிலே அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். பிற மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் மன வருத்தம் அடைந்தார்கள். அப்போது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறினான், சூரா யூனுஸுடைய 99வது வசனம், وَلَوْ شَاءَ رَبُّكَ لَآمَنَ مَنْ فِي الْأَرْضِ كُلُّهُمْ جَمِيعًا. நபியே, அல்லாஹ் நாடினால் பூமியில் உள்ள எல்லோருமே மூமினாக இருப்பார்கள். அதாவது வலுக்கட்டாயப்படுத்தி எல்லோரையும் மூமினாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடியிருந்தால் கண்டிப்பாக அவர்கள் ஆகி இருப்பார்கள். أَفَأَنْتَ تُكْرِهُ النَّاسَ حَتَّى يَكُونُوا مُؤْمِنِينَ. நீங்கள் மக்களை நிர்பந்திக்கப் போகிறீர்களா? நீங்கள் மக்களை நிர்பந்திக்கப் போகிறீர்களா அவர்கள் மூமின்களாக ஆக வேண்டும் என்று? அன்பு சகோதரர்களே, இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய பெருந்தன்மையை கற்றுக் கொடுக்கின்றார். அதாவது என்ன, கவனியுங்கள், எல்லோரையுமே அல்லாஹுவே வலுக்கட்டாயமாக முஸ்லீமாக ஆக்கியிருந்தால் தாவா என்ற ஒரு வேலையே இருந்திருக்காது, அழைப்பு பணி என்ற ஒரு வேலையே இருந்திருக்காது, நபியின் வருகையின் அவசியமே இருந்திருக்காது. ஒன்று. இரண்டாவது, அல்லாஹு தஆலா அவனுடைய அடியார்களில் அவனை அறியாத மக்களை ஆக்கி இருக்கின்றான். அப்போதுதான் இந்த தாவா அழைப்பு பணி என்பதை நபிமார்கள் செய்ய முடியும், அவர்களுக்கு பின்னால் அழைப்பாளர்கள் செய்ய முடியும். யார் மன விருப்பத்தோடு இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கிறான். அப்படி மன விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்பவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களிக்கின்றான். ஒன்று. இரண்டாவது, யாருக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதிலே விருப்பம் இல்லையோ அவர்களை நிர்பந்திக்காதீர்கள் நபியே என்று அல்லாஹு தஆலா நபிக்கு வலியுறுத்தி வழிகாட்டியதிலிருந்து இங்கே என்ன சொல்ல வருகிறான், கண்டிப்பாக தௌஹீதை தவிர எதுவும் உண்மையில்லை, அதன் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதில் கூட அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய பெருந்தன்மையை கொடுக்கின்றான், அவர்களாக விரும்பி ஏற்கட்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கு என்ன தண்டனையோ அதை நாம் மறுமையில் கொடுப்போம். உலகத்திலே நீங்கள் அவர்களை நிர்பந்திப்பது என்பது இது அவருடைய தனிப்பட்ட உரிமையில் நீங்கள் அத்துமீறுவது. ஆகவே அப்படி நிர்பந்திக்காதீர்கள். ஆகவேதான் குர்ஆனிலே பல வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம், இது போன்ற இடங்களில் நபிமார்கள் கவலைப்படும் போது அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்வான், நபியே, உங்கள் மீது செய்தியை எடுத்து சொல்வதுதான் கடமை. இன்னமா அந்த முதக்கிர் நபியே, நீங்கள் அறிவுரை சொல்பவர்கள் தான், மக்களை வலுக்கட்டாயப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல. இன்ன இலைனா இயாபகும் சும்மா இன்ன அலைனா ஹிசாபகும். அவர்கள் நம்மிடம் வருவார்கள், அவர்களை நாம் விசாரணை செய்வோம். ஆகவே ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் அவர் வெறுக்கப்பட வேண்டியவர், பகைக்கப்பட வேண்டியவர், ஒதுக்கப்படக்கூடியவர் என்ற விளக்கம் அல்ல. இந்த அடிப்படையை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிப்படையாக இந்த மார்க்கத்திலே உறுதி செய்தார். சரியா? இதை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியில் தீவிரமாக இருந்தார்கள். ஆனால் இந்த தீனை ஏற்றுக்கொள்வதில் மக்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். ஆகவேதான் மக்காவில் இருக்கும்போது தாவா செய்தார்கள். அங்கே தாவா செய்ய முடியவில்லை என்று இருந்தபோது அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார்கள். பிறகு மதீனா வந்தார்கள். மதீனாவிலே பல சமூகத்தவர்கள் இருந்தார்கள். யூதர்களிலேயே பல கொள்கை உடையவர்கள், பல கபீலாக்களை உடையவர்கள் இருந்தார்கள். அவர்களை ரசூல் சுல்தான் அலிஸ் வலுக்கட்டாயப்படுத்தவில்லை, ஒப்பந்தங்கள் செய்து கொண்டார்கள், சுமூகத்தை நாடினார்கள். சரி, ஹிஜ்ரி 5வது ஆண்டிலும் அதுபோன்று ஹிஜ்ரி 3வது ஆண்டிலும் யூதர்களோடு சில குழப்பங்கள் ஏற்பட்டன. யூதர்கள் தங்களுடைய சில சதி வேலைகளை செய்தார்கள். அப்போது நன்றாக கவனியுங்கள், ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லம் அவர்கள், இனி உங்களை மதீனாவில் நாங்கள் வைத்துக் கொள்ள முடியாது, காரணம் பொது அமைதிக்கு நீங்கள் எதிராக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒப்பந்தங்களை பேணுவதில்லை, எனவே உங்களை மதீனாவை விட்டு நாங்கள் வெளியேற்ற திட்டமிட்டு விட்டோம், உங்களுடைய செல்வங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இந்த பூமியிலே சென்று வசிக்கலாம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய போது, இங்கே கவனியுங்கள் என்ன நடந்தது. மதீனாவில் இருந்த யூதர்களிடத்திலே மதீனாவாசிகள் அதாவது அரபுகளுடைய பிள்ளைகள் பலர் சிறு பிராயத்திலிருந்து வளர்ந்து கொண்டிருந்தார்கள். மதீனாவினுடைய பூர்வ குடிமக்கள் அரபுகள் அவுஸ் ஹஸ்ரத், இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை யூதர்களிடம் அனுப்பி கல்வி படிப்பதற்காகவும் தொழில் படிப்பதற்காகவும் அவர்களிடத்தில் வேலை செய்வதற்காகவும் சிறு பிராயத்திலேயே அனுப்பி வைத்திருந்தார்கள். காரணம், யூதர்கள் கல்வி உடையவர்களாக இருந்த காரணத்தால் சிறு குழந்தையிலிருந்து அந்த மதீனாவாசிகளுடைய பிள்ளைகள் யூதர்களிடத்திலே வளர்ந்த காரணத்தால் அவர்கள் இந்த அரபுகளுடைய இணை வைத்தல் என்ற கலாச்சாரத்திலிருந்து வெளியேறி தான் வேலை செய்த எஜமானர் யூதர் அவருடைய கொள்கை மதத்தையே அவர்களும் ஏற்று யூதர்களாக ஆகியிருந்தார்கள். புரியுதுங்களா? அரபுகள், ஆனால் அரபுகளுடைய பிள்ளைகள், ஆனால் எப்படி மாறியிருந்தார்கள், யூதர்களாக மாறியிருந்தார்கள். யூதர்களிடத்திலே வேலை செய்த காரணத்தால், அவர்களிடத்திலே வளர்ந்த காரணத்தால். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யூதர்களை மதீனாவிலிருந்து வெளியே செல்லும்படி கட்டளையிட்டு விட்டார்கள். என்ன செய்வது? இங்கே மதீனாவிலிருந்து அவுஸ் ஹஸ்ரஜ் 100க்கு 100 இஸ்லாமை ஏற்று முஸ்லீமாகிவிட்டார்கள். அரபுகளில் யாரும் முஷ்ரிக் இருக்கவில்லை. கிராமங்களில் வசித்த அரபு கோத்திரத்தை தவிர மதீனா நகரத்தில் இப்போது முஸ்லிம் அல்லது யஹூதி, அவ்வளவுதான். இந்த மதீனாவாசிகள் அன்சாரிகளாக ஆகிவிட்டார்கள். இப்போது அவுஸ் ஹஜ்ரத் என்ற பெயரில் இருந்து இப்போது அவர்களுக்கு பெயர் எப்படி மாறிவிட்டது, அன்சார் என்று மாறிவிட்டது. இந்த அன்சாரிகள் என்ன செய்தார்கள், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அனுப்ப மாட்டோம் அவர்களோடு என்று அந்த பிள்ளைகளை பறித்தார்கள். இரண்டாவது, அந்த பிள்ளைகள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகளை வற்புறுத்தினார்கள். இது இயற்கையா இல்லையா? தந்தை முஸ்லீமா இருக்கிறாரு, தாய் முஸ்லீமா இருக்கிறார், இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு விட்டார். இவருடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை, நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை ஏற்க வேண்டும் என்று அவரை வலுக்கட்டாயப்படுத்துகின்றார். சகோதரர்களே, சூரத்துல் பக்ராவுடைய 256வது வசனத்தை அல்லாஹ் இறக்கினார். அதிகமான மக்களுக்கு இந்த வசனம் தெரியும், ஆனால் இந்த வசனம் இறக்கப்பட்ட பின்னணி தெரியாது. வசனம் என்ன கூறுகிறது? லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபையன ருஷ்து மினல் கை. இந்த மார்க்கத்தில் யாரையும் நிர்பந்தப்படுத்தி நுழைக்க கூடாது, நேர்வழி தெளிவாகிவிட்டது வழிகேட்டில் இருந்து. சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி இருந்தால் அந்த யூதர்களை அவர்களை மட்டும் அனுப்பிவிட்டு அரபு பிள்ளைகளை அவர்கள் பறித்திருக்கலாம், யாரும் அதை ஏனென்று தடுத்திருக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருக்க வேண்டும், உங்களது தாய் தந்தை இருக்கின்ற காரணத்தால் என்று அவர்களை வலுக்கட்டாயப்படுத்தி இருக்கலாம். மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் வலுக்கட்டாயப்படுத்தியதையும் தடுத்தார்கள். எப்போது அவர்கள் வயதை அடைந்து விட்டார்களோ, பாலிகானவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்கள் ஒரு கொள்கையில் இருக்கின்றார்களோ, அவர்களை அந்த கொள்கையிலிருந்து அவர்கள் விரும்பாமல் நீங்கள் அவர்களை திருப்பாதீர்கள். அவர்களுக்கு சுய அந்த அனுமதியை கொடுத்து விடுங்கள். அவர்களாக இஸ்லாமை ஏற்றால் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள், இல்லை யூத மதத்தில் தான் நாங்கள் இருப்போம், யூதர்களோடு நாங்களும் வெளியேறுகிறோம் என்றால் உங்களது பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று குர்ஆனுடைய கட்டளையை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுக்கு கட்டளையிட்டார்கள். அன்பு சகோதரர்களே, பல அன்சாரிகளுடைய பிள்ளைகள் அந்த யூதர்களோடு சென்று விட்டார்கள். பல அன்சாரிகளுடைய பிள்ளைகள் அந்த யூதர்களோடு சென்று விட்டார்கள் மதீனாவிலிருந்து. இந்த சம்பவத்தை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கவனித்து பாருங்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திசாமர் ஒருவர் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் அவர் சுய தேர்வை செய்யக்கூடிய அந்த பருவத்தை அடைந்து விட்டார், அவரை வலுக்கட்டாயப்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையினர், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுத்தி சொந்த தாய் தந்தையாக இருந்தாலும் கூட ஒருவரை அவருடைய மதத்திலிருந்து அவர் விரும்பாமல் திருப்பக்கூடாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதை விட ஒரு பெரிய சிறந்த உதாரணத்தை இந்த தசாமுஹ் பெருந்தன்மைக்கு விட்டுக் கொடுத்தலுக்கு புரிந்துணர்வுக்கு நாம் எதை சொல்ல முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது விஷயமாக நமக்கு பல தெளிவான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்றான். சூரா கஹ்ஃபுடைய வசனம் உங்களுக்கு தெரியும், ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். யார் விரும்புகிறாரோ அவர் ஈமானை ஏற்றுக்கொள்ளட்டும், யார் விரும்புகிறாரோ அவர் குஃப்ரிலே செல்லட்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதில் யாருக்கும் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை. ஆனா அல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சிட்டான், இந்த துன்யால உங்களுக்கு நான் அந்த தேர்வு உரிமையை கொடுக்கின்றேன், ஆனா மறுமை வந்து வரும்போது மறுமையில் நீங்கள் வந்து என்னிடத்திலே மன்னிப்பை கேட்க முடியாது. நிச்சயமாக இணை வைத்தவர்களுக்கு நரக நெருப்பை நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன், அதனுடைய புகை அவர்களை சூழ்ந்து கொள்ளும். வைஸ்தகீஃபு யுகாஃபு பிமாயின் கல்முஹல் யஷ்வில் வுஜூஹ் பிஸ் ஷராப் வஸாஅத் முர்தஃபகா. அங்கே ரட்சிப்புக்கு நீங்கள் உதவி கேட்டு தண்ணீர் கேட்டால் உங்களின் முகங்களின் தோள்களை கருக வைக்கக்கூடிய தண்ணீர் தான் உங்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். அங்கே உங்களுக்கு இன்பம் எதுவுமே கிடைக்காது. அப்ப இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிப்படையாகிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உண்மையிலேயே இதை ஏற்றுக்கொள்வதிலேயே அல்லாஹு தஆலா சுதந்திரத்தையும் அந்த பெருந்தன்மையும் கொடுத்திருக்கும் போது இதற்கு அடுத்துள்ள எத்தனை விஷயங்களில் அல்லாஹு தஆலா பெருந்தன்மை கொடுத்திருப்பான், விட்டுக் கொடுத்தலை கொடுத்திருப்பான் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? இஸ்லாமை ஏற்பதா இல்லையா, விரும்பி ஏற்பதை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், வலுக்கட்டாயப்படுத்துவதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைத்தான் எப்படி சொல்கிறான், மனிதர்களை அவர்களுடைய சுய விருப்பத்தோடு அங்கீகரித்துக் கொள்வதற்குண்டான பாடத்தை அல்லாஹ் நமக்கு போதிக்கின்றான். உங்களுக்கு தெரியும் சூரா ஹுஜராத்துடைய 13வது வசனம், யா அய்யுஹன் நாஸ் இன்னா கலக்னாகும் மின் ஜகரின் வ உன்ஸா وَجَعَلْنَاكُمْ شُعُوبًا وَقَبَائِلَ لِتَعَارَفُوا إِنَّ أَكْرَمَكُمْ عِنْدَ اللَّهِ أَتْقَاكُمْ. மக்களே, நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம், உங்களை பல குடும்பங்களாக பல கோத்திரங்களாக நாம் மாற்றியிருக்கின்றோம். நீங்கள் ஒருவர் ஒருவரை அறிந்து கொள்வதற்காக உங்களிலே கண்ணியத்திற்குரியவர் யார்? அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவர். ஆகவே உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மூமின்களாக இருந்தாலும் சரி காஃபிர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு தாய் தந்தையிலிருந்து வந்தவர்கள், அவர்களும் மனிதர்களாக மதிக்கப்படக்கூடியவர்கள். அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியம் என்பது, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்பது, அது தக்வாவின் அடிப்படையிலே, அது இறையச்சத்தின் அடிப்படையிலே. நீங்கள் மதத்தின் அடிப்படையில் அல்லது ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஒரு சாராரை உயர்த்துவதும், ஒரு சாராருக்கு அநியாயம் செய்வதும், ஒரு சாராரை தாழ்த்தி மட்டப்படுத்துவதற்கும் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு அனுமதி இல்லை. உங்களை பொறுத்தவரை நீங்கள் எல்லாம் ஒரு தாய் ஒரு தந்தையினுடைய பிள்ளைகள். யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா வ ஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. ஆகவேதான் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹூதுடைய 119-120 வசனம், இந்த வசனத்திலும் நபிக்கு சொல்லுகின்றார், நபியே வலவு ஷா ரப்புக்கல ஜஅலன்னாஸ உம்மத்தவ வாஹிதா, அல்லாஹ் நாடினால் மக்களை எல்லாம் ஒரே கொள்கையுடையவர்களாக ஆக்கி இருக்கலாம், வலா யஸாலூன முக்தலிஃபீன், ஆனால் அவர்களோ இப்படி கருத்து வேற்றுமை மதத்தால் மாறுபட்டுக் கொண்டுதான் வேறுபட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள். இல்ல மர்ஹிமா ரப்பும், உங்களுடைய இறைவனுடைய கருணைக்கு உரிய உரித்தவர் உரித்தானவர்களை தவிர, ரஹ்மானுடைய ரஹமத்துக்கு உரித்தானவர்களை தவிர, அவர்கள்தான் அல்லாஹுடைய இந்த தீனை புரிந்து இந்த பிற தவறான கொள்கையிலிருந்து விடுபட்டு நேரான கொள்கைக்கு வருவார்கள். வலிதாலிக ஹலகஹும், இந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்காகத்தான் அல்லாஹ் மக்களை படைத்திருக்கிறான். ஆனால் மக்கள் அந்த ரஹமத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நபியே, இதற்குண்டான தீர்ப்பு தான் கவனிக்கணும் நம்ம. என்ன விஷயம் இங்கே, இன்று சில வாலிபர்களோ அல்லது சில இயக்கங்களோ சில குழுக்களோ என்ன நினைக்கிறார்கள், காஃபிர்களுக்கு இந்த துன்யாவிலேயே நாம் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று. அதனால்தான் இந்த பிடிவாத போக்கு, தீவிரவாத போக்கு, வன்முறை போக்குகள், பயங்கரவாத போக்குகள் ஏற்படுகின்றன. அல்லாஹு தஆலா நபிக்கு இந்த வசனத்திலே சொல்கிறார், நபியே அவர்களுடைய குஃபுருக்குண்டான அந்த தீர்ப்பை, அந்த முடிவை, அந்த தண்டனையை கொடுப்பது உங்கள் மீது அல்ல கடமை. அதற்குரிய வேலை, அதற்குரிய பொறுப்பு யாருடையது? அல்லாஹுடையது. அது எங்கே கொடுப்பான் அல்லாஹு தஆலா? ஆகிரத்திலே கொடுப்பான். வ தம்ம கலிமது ரப்பிக லஅம்ல அன் ஜஹன்னம மினல் ஜின்னத்தி வன்னாஸ் அஜ்மயீன், நபியே மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் அல்லாஹுவை நிராகரித்தவர்களை கொண்டு நரகத்தை நான் நிரப்புவேன் என்ற என்னுடைய விதி முழுமையாகிவிட்டது என்ற என்னுடைய விதி வாக்கு முழுமையாகிவிட்டது. ஆகவே ஒருவன் காஃபிர் என்ற காரணத்தால் அவனுக்கு இந்த உலகத்திலேயே நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும், அவனுக்கு நீங்கள் அவனுடைய கெட்ட முடிவை சுவைக்க வைக்க வேண்டும் என்பதாக இந்த உலகத்தில் நீங்கள் முயற்சிக்க கூடாது. ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவரை காஃபிர்கள் முஸ்லிம்களுக்கு தொந்தரவு தரவில்லையோ அவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரை ஆரம்பிக்கவில்லை. புரிஞ்சுங்களா இல்லையா? மக்கா வாசிகளிடத்தில் போர் செய்வதை அல்லாஹ் அனுமதித்தான், பிறகு போர் செய்வதை மக்கா வாசிகளிடத்தில் அல்லாஹ் நபியின் மீது கடமையாக்கினான். எதற்காக? அவர்கள் ஒன்று, மக்காவில் யாரும் இஸ்லாமை ஏற்கக்கூடாது என்று தடுத்து வைத்திருந்தார்கள். இரண்டாவது, மக்காவை விட்டுவிட்டு மக்காவில் உள்ள தனது சொத்து சுகம் செல்வங்களையெல்லாம் விட்டுவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்திற்காக மதினாவில் குடியேறிய அந்த முஸ்லிம்களையும் அழிக்க வேண்டும் என்ற திட்டங்களோடு இருந்தார்கள். புரியுதுங்களா இல்லையா? ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாசிகளோடு போரை ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களோடும் சமாதான புரிந்துணர்வுகளோடும் அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடித போக்குவரத்துகளை அவர்கள் ஆரம்பித்தார்கள் என்பதை ஹுதைபியா ஒப்பந்தத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அவர்களிலே ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், மறுத்தவர்கள் எதுவரை நபிக்கோ நபியினுடைய தோழர்களுக்கோ உடல் சார்ந்த உயிர் சார்ந்த ஆபத்துகளை விளைவிக்கவில்லையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எந்த விதமான பகைமையை வெளிப்படுத்தவில்லை. மாறாக பல நேரங்களில் அவர்கள் கொடுத்தனுப்பிய அன்பளிப்புகளை ஏற்றுக்கொண்டார்கள்.
அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்வது என்பது நட்பையும் பரஸ்பர புரிந்துணர்வையும் காட்டுகின்றதா அல்லது எதிர்ப்பை பகைமையை காட்டுகின்றதா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னர் முகௌகிஸ் மிஸ்ர் நாட்டுடைய மன்னருக்கு கடிதம் அனுப்பினார்கள். அவர் அந்த கடிதத்தை பெற்றுக் கொண்டார், ஆனால் இஸ்லாமை ஏற்கவில்லை. வந்த தூதரை கண்ணியப்படுத்தினார், அந்த தூதருக்கு அன்பளிப்பு கொடுத்தார். அந்த தூதரிடத்திலே நபிக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்காக நிறைய அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்பி வைத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமு வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டவர்களில் ஒருவர் தான் மாரியா கிப்தியா ரழியல்லாஹு அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை பெண்ணாக இருந்தவர்கள், அவர்கள் மூலமாக பிறந்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ்வுடைய மகனார் இப்ராஹிம். அப்ப இது எதை காட்டுகின்றது? அவர் இஸ்லாமை ஏற்கவில்லை, கிறிஸ்துவ மதத்தில் இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடிதத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அழைப்பு இருந்தது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக ஒரு புரிந்துணர்வுக்காக, நான் உங்களுடைய எதிரி இல்லை, உங்களுடைய தோழர்கள் எனது நாட்டுக்கு வருவதற்கு நான் தடை விதிக்கவில்லை என்பதை உணர்த்தும் விதமாக, அல்லது எனது நாட்டு மக்கள் இஸ்லாமை ஏற்பதை நான் தடுக்கவில்லை என்பதை அறிவிக்கும் விதமாக நபிக்கும் வந்த தோழருக்கும் அன்பளிப்புகளை கொடுத்து கண்ணியப்படுத்தி அனுப்பி வைக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பு சகோதரர்களே, இது நமக்கு மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற சமய மக்களோடு அவர்கள் ஒரு புரிந்துணர்வோடும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மையோடும் இருந்தார்கள் என்பதற்கு அந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய வசனம் 29வது வசனம் அடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நேரடி வாழ்க்கை, இந்த நேரடி வாழ்க்கையிலே குறிப்பாக மக்காவிலே அவர்கள் நேரடியாக சந்தித்தது முஷ்ரிக்குகளை மட்டும். மதினாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தது முஷ்ரிக்குகளையும் சந்தித்தார்கள், மதினாவை சுற்றியுள்ள முஷ்ரிக்குகளை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தபோது சில முஷ்ரிக்குகள் இருந்தார்கள், பிறகு எல்லோரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு அங்கே யூதர்கள் இருந்தார்கள். அதுபோன்று அரபிய தீபகற்பத்தினுடைய நஜ்ரான் பகுதியிலே அதிகமான கிறிஸ்துவர்கள் இருந்தார்கள். இப்படி மூன்று வகையான மக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜசீரத்துல் அரப், இந்த அரபிய தீபகற்பத்திலே எதிர்கொண்டார்கள், சந்தித்தார்கள். அவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியான தொடர்புகள், பேச்சுவார்த்தைகள், உறவுகள் இருந்தன. உறவுகள் என்றால் மனிதாபிமான அந்த பழக்க வழக்கங்கள், பேச்சுவார்த்தைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன்னிக்க வேண்டும், ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் சஹலன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே ஒரு இலகுவான, ஒரு மென்மையான மனிதராகவே இருந்தார்கள். இப்ப நம்மள சில பேர் சொல்லுவோம், இது நமக்கு ரொம்ப வேண்டியதான், ஏன்னா நிறைய விஷயங்கள் இதுல நாம் எப்படி இருக்கிறோம் என்பதையும் நம்ம சேர்த்து சேர்த்து தான் பார்க்கணும். நம்முடைய சிலருடைய குணம் எப்படி என்றால், இந்த தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, நான் பிடிச்ச மயிலுக்கு எப்படி மூணு கால், அந்த மாதிரி பிடிவாதம். பிடிவாதம் எதில் இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய கடமைகள், அல்லாஹ் ஃபர்லாக்கியதிலே பிடிவாதம் இருக்கிறான். சரி, இபாதத்தில் கூட, ஃபர்த் அல்லாத இபாதத்தில் கூட சில நேரங்களில் நமக்கு பிடிவாதம் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு தாய் தந்தை இருக்கிறாங்க, இப்ப நஃபில் இபாதத்துகள் இருக்கின்றன. இப்ப தாய் தந்தை தன்னுடைய பணிவிடைக்கு கூப்பிடுகின்றார்கள், இந்த நேரத்திலே அவருடைய பணிவிடைக்கு செல்வதா, இல்லை நான் லுஹா தொழுகாம வரமாட்டேன் என்று முசல்லால உட்கார்ந்துக்கிறதா? இப்படி நம்முடைய தக்வா என்ன சொல்லுவோம்? இல்மு இல்லாத தக்வா. தக்வால ரெண்டு தக்வா இருக்கு, ஒரு தக்வா இல்மின் அடிப்படையில் அமைந்த தக்வா, இன்னொரு தக்வா இல்மு இல்லாத தக்வா. அந்த தக்வா சொல்லும், லுஹா தொழுகை எவ்வளவு பெரிய நன்மை, நம்முடைய ஒவ்வொரு மூட்டுக்கும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது. அம்மா தானே, எப்ப வேணாலும் வேலை செஞ்சுக்கலாம், முதல்ல தொழுதுட்டு போ. தொழுக முக்கியமா, அம்மா முக்கியமா, அல்லாஹ் முக்கியமா, அம்மா முக்கியமா, இப்படியாக அவர் பேசிக்கொண்டு பார்த்துக்கலாம். இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதே போல சில மனைவிமார்கள் ரொம்ப இபாதத்துல முத்தி போயிடுவாங்க. ஏன்னா அதுவும் சொல்லவா வேணும், பெண்களுக்கு இருக்க அவங்களால ஒரு பேலன்ஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ரசூல் சல்லல்லாஹு ரொம்ப பிடிச்சு பிடிச்சு வச்சிருப்பாங்க அவங்கள. ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா புகாரியுடைய அறிவிப்புல வருது, தொழுகையில எந்த அளவுக்கு மூழ்கிட்டாங்கன்னா மஸ்ஜிதுல ஒரு கயிறு கட்டி வச்சிருப்பாங்களா ரெண்டு தூணுக்கு நடுவுல, அதுக்குள்ளார அப்படி கை விட்டுப்பாங்களாம், கை விட்டுவிட்டு தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருப்பாங்களாம். எதுக்காக வேண்டி? தூங்கி உழுந்துடாம இருக்கிறதுக்காக வேண்டி. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா மேடம் கயிறு அவுத்து விடுங்க, வீட்டுல போய் தூங்குன்ட்டாங்க. ஃப்ரெஷ்ஷா இருந்தா தொழுங்க, தூக்கம் வந்தா தூங்குங்கன்ட்டாங்க. இப்ப சில அம்மா மேடம்மார்கள் ரொம்ப தப்புவா, நான் வியாழக்கிழமை நோம்பு வச்சே தீருவேன், திங்கக்கிழமை நோம்பு வச்சே தீருவேன். வைங்க யாரு வேணாம்னா, புருஷன் வெளியூர்ல வேலை செய்யறவரா இருப்பாரு, வாரத்துக்கு ரெண்டு தடவை ஒரு தடவை வரவரா இருப்பாரு, திங்கக்கிழமை வந்திருப்பாரு, அம்மா மேடம் நோம்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அம்மா மேடம் நோம்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க, மார்க் அனுமதிக்குதா? அவங்க தக்குவா என்ன சொல்லும், நோம்பா கணவன் மறுமையா கணவனா சொல்லு போடு. கண்டிப்பா இந்த சிந்தனை வேணும். எதுல வேணும்? உங்களுக்கு ஃபரழு நஃபிலு முஸ்தஹப்பு வாஜிப் என்ற வித்தியாசம் வேண்டும். அதனாலதான் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சகோதரிகளுக்கு அறிவுறுத்தும் விதமா அழகா சொல்லிட்டாங்க, அம்மா மேடம்மார்களா புருஷன் வீட்டில் இருக்கும் பொழுது அவங்க அனுமதி இல்லாம நோன்பு வைக்காதீங்கட்டா முடிச்சு. எப்படி இது உடனே ஃபரது நோன்பு எடுத்துக்க கூடாது. என்ன நோன்பு இது? நஃபில் நோன்பு. எவ்வளவு அழகான பேலன்ஸ் பாருங்க. புரியுதா இல்லையா நான் சொல்றது? அம்மா மேடம்மார்களா புருஷன் வீட்டில் இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு தக்குவா முத்தி போய் நீங்க பாட்டுக்கு நோன்பு வைக்காதீங்க. ஒரு சஹாபி அப்படித்தான், அபுதாவுடைய அறிவிப்பு. அந்த அந்த சஹாபியுடைய சும்மா இடையில அவர் அந்த சஹாபியுடைய மனைவி நேரா ரசூல்லாட்ட வந்துட்டாங்க. வந்துட்டு யார் ரசூல்லா என் புருஷன் என்ன அடிக்கிறாருட்டாங்க, எனக்கு நோன்பு வைக்க விட மாட்டேங்கிறார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சொல்லாலே சில பயந்து போய் என்ன ஒன்னு அடிக்கிறாரா, நோன்பு வைக்க விட மாட்டேங்கிறாரா, யார சொல்லா தொழுவ விட மாட்டேங்கிறாரு என்ன, அப்படியா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தோடனே, என்ன இப்படி செய்றீங்களே நீங்க யார சூழல்லா, அவங்க பேச்ச கேட்டீங்கல்ல, இப்ப ஏன் பேச்ச கேளுங்க, யார சூழல்லா நானும் ஒரு வெளியூருக்கு சென்று வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு முசாஃபிர் வியாபாரி, நான் வீட்டுக்கு வர்றது மாசத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ வர்றேன், அந்த நான் கல்யாணம் பண்ணி ஒரு வாலிபனா இருக்கிறேன், இந்த நேரத்தில் நான் வரக்கூடிய நேரத்தில் பார்த்தா என் வீட்டுக்கார அம்மா நான் நோம்பு வச்சிருக்கேன்னு இருக்கிறாப்புல, யார சொன்னா நான் எனது தேவையை எப்படி நிறைவேற்றுவேன்னு கேட்கிறான், அதனால தான் நோம்பு விட சொல்லி அடிச்சேன் அப்படிங்கிறாப்புல. புரியுதா உங்களுக்கு? யார சூழல்லா நானும் இரவுல நான் படுத்துட்டா என்னை யாருமே எழுப்ப முடியாது, அப்படிப்பட்ட ஒரு துக்கை எங்க குடும்பத்துக்கே உள்ளது, நீங்க வேணா கேட்டு பாருங்க. அப்ப என்னுடைய ஆசையை நிறைவேற்றுறதா இருந்தா எனக்கு பகல் நேரம் தான். இந்த அம்மா ஒன்னு பகல்ல முசல்லால் அணிக்கிறாங்க, இல்லது நோம்பு வச்சுட்டு இருக்கிறாங்க, நான் என்ன செய்யறது யார சொல்லலாங்கிறாங்க. அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு அழகான உபதேசத்தை சொல்கிறார்கள், நீங்க உங்களுடைய கணவன் வீட்டில் இருக்கும் பொழுது அனுமதி இல்லாம நோம்பு வைக்காதீங்க. அதே போல நஃபிலான தொழுகையும் கூட அவருடைய அவர் உங்களை அழைத்தால் நீங்கள் அவருடைய அழைப்புக்கு பதில் கொடுங்கள். புரியுதா உங்களுக்கு? விஷயத்துக்கு வாங்க. அதாவது எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், ரஜுலன் சஹிலன் விட்டு கொடுக்கக்கூடிய மனிதராக ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். இப்ப நம்ம எப்படின்னு சொன்னா, நான் ரொம்ப உறுதியான ஆளுங்கிறதுல பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி? அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அவர் ரொம்ப பிடிவாதக்காரங்க. மனைவி கிட்ட சொல்லுவாங்க, நான் பிடிச்சா அப்படிதான், நான் சொன்னதுதான் கரெக்ட், ஒத்துக்க மாட்டேன். எதுல இருக்கலாம் இது? ஹலால் ஹராமுடைய விஷயத்துல இருக்கலாம், அகீதாவுடைய விஷயத்துல இருக்கலாம். ஆனா தன்னுடைய விருப்பு வெறுப்பு என்று வரும் பொழுது எதை ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறார்கள், அவர்களும் ஒரு பெருந்தன்மையான இலகுவான மனிதராக இருந்தார்கள், அதைத்தான் நமக்கும் அவர்கள் விரும்பினார்கள். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியது இந்த பெருந்தன்மையோடு தான் அனுப்பினான், இந்த இரக்க குணத்தோடு தான் அனுப்பினான், இந்த மென்மை குணத்தோடு தான் அனுப்பினான். ஆகவே நபியை பின்பற்ற நினைக்கக்கூடியவர் ஒவ்வொருவரும் இந்த இரக்க குணத்தோடு, பெருந்தன்மையோடு, இந்த விட்டு கொடுத்தலோடு, கருணையோடு தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லும்போது சூரத்துல் அம்பியாவுடைய 107வது வசனம், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் ஆலமீன். இங்க ரஹ்மத்தல் முஃமினீன் என்று இருக்கிறதா, ரஹ்மத்தல் முஸ்லிமீன் என்று இருக்கிறதா? இல்லை. அகில மக்களுக்கு, மனிதர்களுக்கு, ஜின்களுக்கு, உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் நபியே ரஹ்மத்தாகவே தவிர நாம் உங்களை அனுப்பவில்லை. இதுக்கு மேல நம்ம இது விஷயமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் என்ன சொல்வது? அல்லாஹ் சொல்லிவிட்டான், நபியே நீங்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்களும், எல்லா மக்களுக்குமே நீங்கள் ரஹ்மத்தாகத்தான் அனுப்பப்பட்டீர்கள். ஆகவேதான் புகாரியுடைய அறிவிப்பினை நாம் பார்க்கிறோம், 6941வது ஹதீஸ் எண். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல கவனிங்க ஹதீஸுடைய ஊர் வார்த்தையும் கவனிங்க, லா யர்ஹமுல்லாஹ் மன் லா யர்ஹமுன் நாஸ். அவ்வளவுதான், கிழிச்சிட்டாங்க கோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களுக்கு கருணை காட்டாதவர்க்கு அல்லாஹ்வும் கருணை காட்ட மாட்டான். இங்க பிரிக்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர், தொழுகையாளி தொழுகையாளி தொழுகாதவர், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர், இப்படி பிரிக்கவில்லை. லா யர்ஹமுல்லாஹ் மன் லா யர்ஹமுன் நாஸ். அல்லாஹ் ரஹ்மத்து செய்ய மாட்டான் மக்களுக்கு, ரஹ்மத்து செய்யாதவர்களுக்கு. அப்ப இந்த ரஹ்மத், இதுதான் பல வார்த்தைகளை நம்ம சொல்றோம், தசாமுஹ், பெருந்தன்மை, விட்டு கொடுத்தல், மன்னித்தல், கருணை, பரஸ்பர புரிந்துணர்வு, பரஸ்பர அன்பு, இது எல்லாமே இந்த ஒரு வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஒன்றுதான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பொதுவாக்கிட்டாங்க, மதங்களை கடந்து, கொள்கைகளை கடந்து. ஏன், நம்முடைய நாடு, நம்முடைய இனம், மொழி அல்ல. இந்த ரஹ்மத் என்பது மனிதர்கள் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவாக ஆக்கிவிட்டார்கள். ஆகவேதான் உங்களுக்கு இதே புகாரியுடைய அறிவிப்பு தெரியும், அந்த தாகித்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்த பெண்ணை அல்லாஹ் மன்னித்ததை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய போது சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு நாய்க்கு ரஹ்மத்து செய்தால் அல்லாஹ் மன்னிப்பானா என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உயிருள்ள இதயம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த கருணை என்பதை நாம் காட்டியாக வேண்டும். உயிருள்ள இதய துடிப்பு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், மனிதர்களுக்கும் இருக்கிறது, மற்ற உயிரினங்களுக்கும் இருக்கிறது அல்லவா, எல்லோருக்குமே இந்த கருணை காட்ட வேண்டும். இந்த கருணைக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது, நன்மை இருக்கிறது. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு ஹதீஸிலிருந்து நம்ம இன்னும் தெளிவா புரிய வரலாம். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1553வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள், சுப்ஹான் அல்லாஹ், ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நடுகின்றார், அந்த மரத்திலிருந்து அல்லது ஒரு விளைச்சலை, விளைநிலத்தை அவர் ஏற்படுத்துகின்றார், அதிலிருந்து அதை கடந்து செல்லக்கூடிய மனிதர்கள் யார் சாப்பிட்டாலும் சரி, அதுபோன்று பறவைகள் வந்து சாப்பிட்டாலும் சரி, அல்லது ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வனை, ஊர்வனை அதிலிருந்து சாப்பிட்டாலும் சரி, அவை அல்லது அவர்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு இந்த பருக்கு விதை வித்து அதற்கு ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சதக்காவுடைய நன்மை கிடைக்கும். விளை நிலங்கள், விவசாய நிலங்கள் இருக்கு, அதனுடைய ஒரு நெல் அல்லது ஒரு தானியத்தை ஒரு பறவை குத்தி சாப்பிட்டா அதுக்கு ஒரு முஸ்லிமுக்கு என்ன கிடைக்கும், ஒரு சதக்கா. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஃபஅக்கல மின்ஹு இன்சானுன் என்று சொன்னார்கள். என்ன வார்த்தை சொன்னார்கள், இன்சான். அப்ப இன்சான்ங்கிறது மூமின்களை மட்டும் குறிக்குமா, எல்லா மனிதர்களையும் குறிக்குமா? எல்லா மனிதர்களையும் குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்ப யார் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிமுடைய அந்த ஒரு காரியத்திற்கு, அவருடைய விளைச்சலிலிருந்து சாப்பிட்டதற்கு யார் சாப்பிடுகின்றார்களோ, அவர்கள் சாப்பிட்ட ஒவ்வொரு அந்த தானா, அந்த ஒவ்வொரு ஹப்பா, அதற்கு அவருக்கு ஒரு சதக்காவுடைய நன்மை கிடைக்கும். அடுத்து நேற்றைய அமர்வில் கூட நாம் இதுக்கு சற்று விரிவாக பார்த்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தனக்கு தொந்தரவு கொடுத்த, தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து அதற்காக தன்னை தன்னுடைய வீட்டை சுற்றி இரவிலே ஆட்களை நிறுத்தி வைத்திருந்த அந்த மக்களை வெற்றி கொண்டு மக்காவிற்கு வந்தபோது ஹிஜ்ரி 8 ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், அன்து முத்தலகா, நீங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். அப்ப சகோதரர்களே, குறிப்பாக முக்கியமாக கவனியுங்கள், எப்போது நாம் ஆற்றல் வலிமை பெற்று விடுகின்றோம், ஒன்று மெஜாரிட்டியினால் அல்லது அரசாங்கத்தால் அல்லது ராணுவ படைபலத்தால், இந்த நேரத்தில் நம்மிடத்திலே இன்னும் பெருந்தன்மை என்பதும் விட்டுக் கொடுத்தல் என்பதும் அதிகமாக வெளிப்பட வேண்டும். காரணம் என்ன? மன்னிப்பில் சிறந்த மன்னிப்பு சக்தி இருந்து மன்னிப்பது. மன்னிப்பில் சிறந்த மன்னிப்பு என்ன? தண்டிப்பதற்கு, பழி தீர்த்துக் கொள்வதற்கு நமக்கு முழு வலிமை ஆற்றல் இருந்தும் அப்படி தீர்த்து கொண்டால் யாரும் நம்மை கேட்க முடியாது என்று இருக்கின்ற நிலையில் மன்னிக்கிறோம் அல்லவா, விட்டுக் கொடுக்கிறோம் அல்லவா, அது சிறந்த மன்னிப்பு. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொண்ட போது செய்தார்கள். அடுத்து மூன்றாவதாக, பல சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டன. அந்த சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடி இருந்தால் காஃபிர்களுக்கு எதிராக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அவர்களை அழிப்பதற்கு துவா செய்திருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பெருந்தன்மை, தசாமுஹ், அந்த ரஹ்மத், அவர்களுடைய அந்த விட்டுக் கொடுத்தல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பத்துஆ, கெட்ட அந்த சாபத்திற்கு பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அவர்களுக்காக துவா கேட்டார்கள். உதாரணமாக தாயிஃபுடைய சம்பவத்தை எடுத்துக்கொண்டது, நீண்ட சம்பவம். அவ்வளவு தொந்தரவுக்கு பிறகு கூட அல்லாஹு தஆலா முழு அனுமதி கொடுத்து அவர்களை அழிப்பதற்குண்டான மலக்குகளையும் இறக்கி வைத்து அந்த மலக்குகளும் கேட்டதற்கு பிறகு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன், இவர்களுடைய பிள்ளைகளில் சந்ததிகளில் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் வருவார்கள் என்று. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு பெரிய பொறுமையை, சகிப்புத்தன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுக் கொடுத்தலை வெளிப்படுத்தினார்கள். அது போன்றுதான் தௌஸ் என்ற குடும்பம், துஃபைல் இப்னு அம்ர் தௌசி, ரெண்டு தடவை போய் தாவா கொடுத்துட்டாப்ல தன்னுடைய மக்களுக்கு, இஸ்லாமிய அவர்கள் ஏற்கவில்லை, மாறாக தொந்தரவு கொடுத்தார்கள், ஏசினார்கள். நேரா அந்த சஹாபி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய குடும்ப தௌஸ் இஸ்லாமை ஏற்க மறுக்கிறார்கள், எனக்கு தொந்தரவு தருகிறார்கள், ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள், நீங்க அவங்களுக்கு எதிராக துவா செஞ்சு அவங்களை அழிச்சிருங்கன்னு சொல்றார். யாரு? அந்த கபீலாவுடைய தலைவர் வந்து சொல்கிறார். நல்ல கவனிங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மது, சஹீஹுல் புகாரியில 2779 ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கி, அல்லாஹு மஹ்தி தௌஸா வத்தி பிஹிம், யா அல்லாஹ், தௌஸ் கிளையார்களுக்கு நேர் வழிகாட்டி அவர்களை நீ என்னிடத்திலே கொண்டுவான்னு துவா செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கி கிப்லா பக்கம் திரும்பினாங்க, இருந்த சஹாபாக்கெல்லாம் முடிவு பண்ணாங்க, இன்னைக்கு தௌசுடைய கதை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி, தௌசுடைய கதை முடிஞ்சிருச்சு. ஏன்னா கபீலாவுடைய தலைவரே வந்து என்ன சொல்றாரு, துவா கேட்டு அழிச்சிருங்கிறாரு என் குட்டத்தார்களை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கிட்டு கிப்லா பக்கம் திரும்பினாங்க. கிப்லா பக்கம் ரொம்ப விசேஷமா, எப்ப ரொம்பவும், அதாவது ஒரு அல்லாஹ்விடத்தில் ரொம்பவும் ஒரு நெருக்கத்தை தேடி அந்த துவாவை வெளிப்படுத்தும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லா பக்கம் திரும்பிடுவான். பொதுவா எல்லா நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டுக்கிறாங்க, கிப்லாவை முன்னோக்கலாம் முன்னோக்காமலும் துவா கேட்கலாம், ஆனா பர்பஸா கேட்கும் போது திரும்பிடுவாங்க. அப்ப இந்த நேரத்தில் பார்த்து சஹாபாக்கள் என்ன முடிவு செஞ்சாங்க, அவ்வளவு ஹலகத்து, முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு, அழிஞ்சார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் மஹ்தி தௌஸா வத்திபிஹிம், யா அல்லாஹ், தௌஸுக்கு நேர் வழி காட்டு, அவர்களை கொண்டுவாங்க. இப்ப போறாரு, மக்களுக்கு தாவா கொடுக்கிறாரு, ஒருத்தர் மிஸ் பண்ணாம எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டாங்க, வந்துட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீதமுண்டான விஷயங்களை மகரிபுக்கு பிறகு தொடர்ந்து நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரை கேட்ட விஷயங்களில் எனக்கும் உங்களுக்கும் நேர் வழியையும் நல்ல அறிவையும் தந்தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம் அலி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூப்.